الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كفر بالله من بعد إيمانه إلا من أكره وقلبه مطمئن بالإيمان وقلبه مطمئن بالإيمان ولكن من شرح صدرا فعليهم غضب الله عليه ولهم عذاب أليم وقال النبي عليه الصلاة والسلام يا وابصا استفت نفسك وإن أفتوك الناس صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தா போக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான் கணேஷ் சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால இன்னும் இரண்டு மாதம், இன்னும் ஒரு மாதம், இன்னும் ஒரு வாரம் என்று நாம் எல்லாம் எதிர்பார்த்து அந்த ரமதானுடைய மாதமும் வந்து வந்த வேகத்திலேயே நம்மை விட்டும் சென்றும் விட்டது. ரமதானுடைய காலங்களில் நம்முடைய உள்ளங்களில் இருந்து ஒரு வகையான சந்தோஷம், ஒரு வகையான மகிழ்ச்சி, ஒரு வகையான அமைதி, அதை யாரும் சீக்கிரமாக மறந்துவிட முடியாது. இருந்தாலும் அந்த மாதத்திலே நம்மால் முடியுமான சில வணக்கங்களையும் காரியங்களையும், விசேஷமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான சில நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். அதை அடிக்கடி அல்லாஹிடத்தில கேட்டு கபூல் பண்ணி கொள்ள வேண்டும். சிலவேல் அதிலேயும் சில தவறுகளும் ஏதாவது குற்றங்களும் ஏற்பட்டிருக்கும். அதனால நான் அமல் செய்து விட்டேன் என்று முழுமையான திருப்தியுடன் இருந்துவிட முடியாது. அல்லாஹ் அவனுடைய அருளால் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அடிக்கடி அல்லாஹிடத்தில் நாம் துஆ செய்வதுடன் ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக நம்முடைய காதிலே விழுந்த ஒரு ஆயத்தை தான் உங்களுக்கும் நாம் நோன்பை விதியாக்கினோம், நீங்கள் முத்தகீன்களாக, பயபக்தியாளர்களாக, தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இந்த ஆயத்துகளை அடிக்கடி நாம் நம்முடைய காதால் கேட்டோம், வாயால் பேசியவர்களையும் பார்த்தோம். இந்த தத்துவம் என்பது வெறும் ரமதானுடைய மாதத்திற்கு மாத்திரம் சொந்தமான ஒன்று அல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனில் பல இடங்களில் பல மிக முக்கியமான வணக்கங்களை சொல்லிவிட்டு அங்கே தத்துவாவை சொல்லாமல் விடல. நோன்பை பற்றி சொல்லிவிட்டும் தத்துவாவை கூறுகின்றான். இதற்கு பின்னால வரக்கூடிய மிக முக்கியமான வணக்கம் ஹஜ்ஜுடைய வணக்கம். ஹஜ்ஜுடைய சட்ட விஷயங்கள்ல பல விடயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றார், ஹஜ்ஜுக்கு தேவையான ஏற்பாடுகளை, பொருட்களை, கட்டிச்சாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய பொருட்களில் ஆக சிறந்தது தக்வா என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயும் தக்வாவை ஞாபகப்படுத்துகின்றான். சதகாவை பற்றி சொல்லும் பொழுதும், யாரு அல்லாஹுடைய பாதையில் நல்ல வழிகளில் செலவழிக்கிறாரோ அதனுடன் அவர் அல்லாஹுவை பயப்படுகின்றார். தக்வாவுடன் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் இதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த பயபக்தியுடன் செலவழிக்கிறாரு. நல்லவைகளை உண்மைப்படுத்துகின்றார் என்றால் இலகுவான சுவர்க்கத்துடைய வாசலை அவருக்கு நாம் இலகுவாக்கி கொடுப்போம். அதற்கு மாற்றமாக நல்லவழிகளில் செலவழிக்கிறார் இல்ல, தன்னுடைய கைகளை கொத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார், கஞ்சத்தனம் காட்டுகின்றார், அவர் உண்மையானவைகளை நல்லவைகளை பொய்ப்படுத்துகின்றார் என்றார், சிரமமான நரகத்துடைய வாசலை அவருக்கு நாங்கள் இலகுவாக்கி வைப்போம். சதகாவின் மூலமாக யார் தாராளமாக செலவழிக்குகின்றார் அதிலேயும் தக்வாவை மேற்கொள்கின்றார், நாம் சுவர்க்கத்துடைய வாசலை இலகுவாக்கி கொடுப்போம். யாரு கஞ்சத்தனத்தின் மூலமாக செலவு செய்யலையோ அவருக்கு நரகத்துடைய வாசலை இலகுவாக்கி கொடுப்போம் என்று சொன்னதோடு நிற்கல்ல, தொடர்ந்து அல்லாஹ் பேசிக் கொண்டு வந்து மீண்டும் கூறுகின்றான், நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகின்றான், மீண்டும் அந்த நரகத்திலிருந்து யாரு தவிந்து கொள்வார் என்றால் அல் அத்தகா, யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி பயந்து வாழ்கின்றாரோ அவர் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். நோன்பிலையும் தக்குவா, ஹஜ்ஜிலையும் தக்குவா, சதக்காவிலையும் தக்குவா. ஏன் நாம் ஒவ்வொரு நாளும் உடுக்கக்கூடிய ஆலைகளை பற்றிய குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆதிக்கும் வரிஷா வலிபாஸு தக்வா ذلك خير. நாம் அணியக்கூடிய ஆடைகளை வானிலிருந்து நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்லிவிட்டு அங்கேயும் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களோட வெளிரங்கமான ஆடை அல்ல, தக்வாவுடைய ஆடை தான் ஆக சிறந்த ஆடை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக தக்வா என்பது வெறும் ஒரு வார்த்தையோ ஒரு பதமோ அல்ல, அதை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அத்தக்வா லைஸத் பிஸியாமில் லைலி வஸியாமில் நஹார், தக்வா என்பது நோன்பு பிடிப்பதும் நின்று வணங்குவதும் பகலிலே வணக்கங்களில் ஈடுபடுவதும் அல்ல தக்வா. தக்வா என்றால் அல்லாஹுவால் பரிதாக்கப்பட்ட பரதுகளை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவது, அவன் தடுத்த பாவங்கள் குற்றங்களிலிருந்து முழுமையாக நாங்கள் விலகி கொள்ள வேண்டும். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், குர்ஆனிலேயும் நபி அவர்கள் ஹதீஸில் பல சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் கேட்பார்களே, யா ரசூலல்லாஹ் ஔசினி, நீங்க எனக்கு வசிய செய்யுங்க, அல்லது எனக்கு ஒரு நல்ல அமல சொல்லித்தாங்க. இப்படி பலர்கள் வந்து கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன, இத்தகில்லாஹ ஹைது மா குன்த, நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டது என்றால் உலகத்தில் பாவங்களோ குற்றங்களோ தவறுகளோ நடக்க முடியாது. அது யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டது என்றால் அவரால் பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை செய்ய முடியாது. அதனால் நபி அவர்களுடைய எவ்வளவு அழகான பதில், பலர் பல கட்டத்திலும் வந்து கேட்கின்றார்கள், எனக்கு அறிமுறையை சொல்லுங்க, நல்ல ஒரு அமலை சொல்லித்தாங்க. அவர்கள் அனைவர்களுக்கும் நபி அவர்கள் ஒரே வார்த்தையில சொன்ன பதில் தான், இத்தகில்லாக ஹைசுமா குந்த, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த தக்வாவை கொண்டு வருவதற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? சில நேரங்களில் தக்வாவை விட பத்துவாவை தேடுவதில் நாங்கள் கால நேரங்களை கூடுதலாக செலவழிக்குகின்றோம். அதனால முதலாவது பத்து வாத்தக்குவா இந்த ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசத்தை நாங்கள் விளங்க வேண்டும். பத்துவா சில நேரங்களில் பத்துவா என்றால் ஒரு ஆளுக்கு வேற வழியே இல்லை, கடுமையான நிர்பந்தமான நேரம், அவசியமான கட்டாயமான நேரம், அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று விளங்குதில்லை. அதனால பத்துவாவை ஒரு மருந்துக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளும். மருந்து அடிக்கடி யூஸ் பண்றல்ல, ஏதாவது ரொம்ப கஷ்டமான சங்கடமான நேரம் வரும் பொழுது நாங்க மருந்தை பாவிப்பதை போன்று தான் சத்துவாவை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பலர்கள் கேட்ட நேரத்தில் இவ்வாறு தான் சொல்லி இருக்கிறார்கள். அதோடு நாங்கள் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, சத்துவா எல்லோருக்கும் ஒரே மாதிரி அல்ல. நபர்களுக்கு நபர், ஊர்களுக்கு ஊர், நாடுகளுக்கு நாடு, இடங்களுக்கு இடம் பத்துவா வித்தியாசப்படும். அது மாத்திரமல்ல பத்துவா தத்துவாவுக்கு மத்தியோட வித்தியாசத்தையும் நாம் விளங்கலாம். உதாரணமாக ரமதானுடைய மாதத்தை நாம் முடித்து விட்டு இருக்கின்றோம். ரமதான்ல ஒரு ஆகுமான அனுமதிக்கப்பட்ட பிரயாணம் செய்கிறார். அந்த பிரயாணத்தில் அவருக்கு எந்த வகையான சிரமமும் இல்லை. உதாரணமாக அவர் உம்ராவுக்கே செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டு சென்று ஏர்போர்ட் சென்று சில வேல விமானத்தில் ஏறி அங்கே பெரிய பாரிய சிரமங்கள் கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப கூலாக அவர் பிரயாணம் செய்கின்றார். பிரயாணத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி, அது பத்துவா. ஆனால் ஒரு ஆள் நினைக்கின்றார் ரமதானுடைய நோன்பை நான் விட்டு விட்டால் முழு வருடத்தில் குடித்தாலும் ரமதானுடைய நன்மையை அடைய முடியாது, அதனால பரவாயில்லை எனக்கு சிரமம் இல்லை, நான் நோன்பை பிடிக்கிறேன் என்றால் முன்னுக்கு வாரார் என்றால் அதுதான் தக்குவா. மேலாம் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் அமர்ந்து கொண்டுதான் சிறுநீர் கழித்தோனும். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், நபி அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததாக சொன்னால் நீங்கள் உண்மைப்படுத்தாதீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தெளிவான சஹீஹான ஹதீஸ். வளமையாக வீட்டில் அமர்ந்து கொண்டு தான் சிறுநீர் கழிப்பார்கள். ஆனால் வேறொரு ரிவாயத்தில் அதுவும் மிக தெளிவான ரிவாயத், அபா சுத்தா அட்டா சுபாதின் நபி அவர்கள் ஒரு குப்பை நேற்றுக்கு வந்தார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். ஆக நபி அவர்கள் வளமையாக அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பது தக்குவா. ஆனால் குப்பை தேடு போன்ற பகுதிகளுக்கு வந்தார்கள், அங்கே அமர்ந்தால் அந்த சிறுநீர் ஆடைகளில் மேனியில் தெரித்துவிடும், அதனால நபி அவர்கள் நின்று கொண்டு கழித்தார்கள். கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்க்கணும், இவ்வளவு பெரிய நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு கடித்தார்கள் என்றால் அதைவர கற்பனையில ஒரு மாதிரியா படும். இவ்வளவு பெரிய ஒரு ஆள் நின்று கொண்டு கடிக்கிறாங்களா? ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு படித்து கொடுக்கணும் என்ற நீயத்துல சில கட்டங்கள் உங்களுக்கு வருது, அமர முடியாது. சில இடங்கள்ல ஏர்போர்ட் இன்னும் சில பகுதிகளில் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கடிக்க முடியாத அளவுல தான் அங்கே அந்த கடிப்பிடம் செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் நிர்பந்தமான நேரத்தில் தாராளம் நின்று கொண்டு கழிக்கலாம். அதனால நின்று கொண்டு கழிப்பது என்பது தத்துவா, அமர்ந்து கொண்டு கழிப்பது என்பது தத்துவா. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, நீங்க யாரும் குடித்தா அதாவது பானங்களையோ தண்ணீரையோ அருந்தினா நின்று கொண்டு அருந்தாதீங்க. சமன் நதிய பள்ளியத்தத்தை யாராவது நின்று கொண்டு மறந்து குடித்தாலும் வாங்கி எடுங்கள் என்று முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. ஆனால் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத் ஒன்று வருது, குன்னா நாக்குலு ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு நம்ஷி வ நஷ்ரப் வ நஹ்னு ஜாலிசீன். நாங்கள் நபியுடைய காலத்தில் நின்று கொண்டே சாப்பிடுவோம், நாங்கள் நபியுடைய காலத்தில் சில நேரங்கள் நின்று கொண்டே குடித்து இருக்கிறோம். இந்த நின்று கொண்டு சாப்பிட்டது குடித்தது என்பது நிர்பந்தமான கட்டம், அங்கே அமர முடியாத ஒரு கட்டம். அங்கே நீராக இருக்கும், சேறு சகதியாக இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அதனால ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகின்றார்கள், நாங்கள் நின்று கொண்டு நடந்து கொண்டு சாப்பிட்டோம், நாங்கள் நின்று கொண்டு குடித்தோம் என்று கூறக்கூடிய இந்த ரிவாயத்தை பத்துவாக்கு எடுத்துக் கொள்ளலாம். வளமையாக அமர்ந்து சாப்பிடணும், வளமையாக அமர்ந்து குடிக்கணும். ஒரு கட்டம் உண்டு வருது, அமர முடியல. ஒரு நேரம் உண்டு வருது, அமர்வதற்குரிய சாதகமான சூழல் இல்ல. அங்கே பத்துவாவுக்காக வேண்டி நின்று கொண்டு அவைகளை செய்து கொள்ளலாம். சகோதரர்களே, இப்படி நூற்றுக்கணக்கான மசாலாக்கள். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அந்த ஊரில் ஒரு பெண் வைத்தியர் இருந்தால் அந்த பெண் வைத்தியர்கிட்ட தான் அந்த பெண் தன்னுடைய பிரசவ வேலைக்காக வேண்டி செல்ல வேண்டும். அதுதான் தக்குவா. ஆனால் அந்த ஊர்ல பெண் வைத்தியரே இல்ல, ஆண் வைத்தியர் மாத்திரம் தான், எனக்கு ஏதாவது வேற வழி இல்ல. அதனால் அந்த பெண் அந்த ஆண் வைத்தியர்கிட்ட போறாருந்தா பத்துவா, வேற வழி ஒன்று இல்ல. சேர்த்தவர் பண்ணுகின்றார்கள் சில பெண்மணிகள், சில இடங்கள்ல முகத்தை துறக்க கூறுகின்றார்கள். உதாரணமாக ஏர்போர்ட்ல, இமிகிரேஷன்ல, செக்யூரிட்டி பாயிண்ட்ல, செக் பாயிண்ட்ல, அங்கே முகத்தை துறக்கணும். ஏன் பத்து அவர்களுக்கு அனுமதி இருக்குது? நிலம் பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றா, வளமையாக நாங்கள் தகுவாவுக்கு முக்கியத்துவம் கூடுதலாக கொடுப்பது. சில கட்டங்கள், சில நேரங்கள் வருது, வேற வழியே இல்ல. பத்துவாவுடைய அடிப்படையிலையும் அமல் செய்யலாம். ஆனால் ஒன்றை நாங்க மறக்க கூடாது, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பத்துவா இல்ல. என் சமீப காலத்துல மேற்கத்திய ஐரோப்பா கண்டத்துல ஒரு இஸ்லாமிய வாலிபர் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிறாரு. அவருடைய அந்த யூனிவர்சிட்டியுடைய மாஹவுல் சூழல் ரொம்ப பயங்கரமான பெண்களுடைய சூழல். இப்பொழுது அவருடைய அவருக்கு தினம் நடந்து கொடுக்கும் என்ற பயத்தினால அவர் ஒரு ஷேக்கிட்ட கேட்கிறாரு, நான் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால நான் இஸ்லாமிய முறைப்படி இங்கே படிப்பை முடிக்கின்ற வரைக்கும் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம். அந்த ஷேக்கிட்ட கேட்கிறாங்க, அந்த ஷேக் பார்க்கிறாரு, இவருக்கு நாங்க திருமணத்திற்குரிய அனுமதி கொடுக்காவிட்டால் விபச்சாரத்தில் ஈடுபட்டுடுவாரு, அதனால உங்களுக்கு நான் அனுமதி. அவருக்கு கொடுத்த அனுமதியை மற்றவர்கள் எடுக்கலாது. அவருடைய அந்த படிப்பு, அவருடைய அந்த யூனிவர்சிட்டி, அவருடைய சூழலை வைத்து அந்த ஷேக் அவர்கள் அவருக்கு கொடுத்தாங்க அந்த ஃபத்வா. அதனால் அதை எல்லோரும் வளமையாக இப்படி ஒரு இதை நான் சொல்ல வரேன். சில வேலை நம்முடைய இந்த காலத்து அதிகமானவர்கள் ஃபத்வா கேட்டு போறது முஃப்தி அல்ல, இன்டர்நெட்ல எல்லா பத்துவாக்களையும் சேர்ந்தது வெப்சைட்டுகள்ல. அது யாரு, எவரு, அதை கொடுக்கக்கூடியவர் யாரு, அவர் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையில் உள்ளவரா, அவர் ஷியா கொள்கையில் உள்ளவரா, அவர் காதியானத்துடைய கொள்கையில் உள்ளவரா? சிலவேளை முஸ்லீமா கூட இருக்க மாட்டார், யூதனாக இருப்பாரு. அவங்க எத்தனையோ வெப்சைட்டுகளை திறந்திருக்கிறாங்க. அதனால ஒரு சிலர் ஆக நேசித்தானே, அதனால என்ன செய்யறதுண்டா, அங்கே போய் அவர்கள் சர்ச் பண்ணி தேடி இன்டர்நெட்ல பலர் கணிந்து பத்துவாவை தேடி கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு ஆள் வாராரு, வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் ஆமாலி அஃபல், அமல்களாக சிறந்த அமல் எது? நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. மற்றொரு ஆள் வந்து அதே கேள்வி, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ். மூணாவது ஒரு ஆள் வந்து அதே கேள்வி, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அந்த நேரத்திலே தொழுவது. ஏன், அந்த மூணு பேர்களுடைய நிலைமையை நபி அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். முதலாவது கேட்டவர் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, அதனால அவரை இஸ்லாத்துல உறுதியாக வைக்கணும், அதனால ஈமானை பற்றி சொன்னார்கள். இரண்டாவது உள்ளவர் ஜிஹாதுல கலந்து கொள்ள கொஞ்சம் பயம் மாதிரி, அதனால் அவருக்கு நபி அவர்கள் சொன்னாங்க, அமல்கள் ஆக சிறந்தது ஜிஹாதுல கலந்து கொள்வது. மூணாவது ஆள் கொஞ்சம் தொழுகையில பொழுதுபோக்கானவர், அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, ஆக சிறந்த அமல் தொழுகையை அந்த நேரத்திலே தொழுவது தான். நபியுடைய காலத்துல ரமதான்ல ஒரு ஆள் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் நோன்பு பிடித்திருக்கிறேன், நோன்பு பிடித்த நிலையில் என்னுடைய மனைவிக்கு எனக்கு முத்தம் கொடுக்கலாமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல, கூடவே கூடாது. அதே சபையில் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வேறொரு ஆள் வந்து கேட்கிறாரு, அதே கேள்வியை தான் கேட்கிறாரு, நபி அவர்கள்ட்ட என்னுடைய மனைவிக்கு நோன்பு பிடித்த நிலையில் முத்தம் கொடுக்கலாமா? தாராளம் கொடுக்கலாம். சகாபாக்களுக்கு ஆச்சரியம், முதல்ல வந்தவருக்கு கூடுமன்றீங்க, இரண்டாவது வந்தவருக்கு கூடாதன்றீங்க, இதென்ன? நபியவர்கள் சொன்னார்கள், முதலாவது வந்தவர் வாலிபர், இப்பதான் திருமணம் முடித்திருக்கிறாரு, அவருக்கு நாங்க முத்தத்திற்குரிய அனுமதியை கொடுத்து விட்டால் வேற பாதகமான தவறுகள் நடந்து விடலாம், அவருடைய நோன்பு வீணாகிவிடும், அதனால அவருக்கு நான் முத்தம் கொடுக்க அனுமதி கொடுக்கல. இரண்டாவது வந்தவர் வயோதிபர், அவரால் தவறுகள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் குறைவு, அதனால் அவருக்கு நான் அனுமதித்தேன். எதை சொல்ல வருகிறோம் என்றால், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பத்துவா இல்ல. இன்டர்நெட்டுகள்ல கொடுக்கப்பட்ட பத்துவாக்களை பார்க்கணும், கேட்டவர் யாரு, கொடுத்தவர் யாரு, எந்த சந்தர்ப்பத்தில, எந்த நேரத்தில, எந்த கட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கொலைக்காரன் வாராரு, வந்து கேட்கிறாரு, நான் கொலை செஞ்சேன், எனக்கு மன்னிப்பு இருக்கதா? ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உங்களுக்கு மன்னிப்பே இல்லை, உங்களுக்கு கொலைக்கு கொலைதான். வேறொரு வந்து கேட்கிறாரு, நானும் கொலை செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கதா? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. ஏன், முதலாவது வந்து கேட்டவர் பல கொலைகளை செஞ்சிருக்கிறாரு. கொலை செய்வது அவருடைய சர்வ சாதாரணமான பழக்கம், அதை இல்லாமலாக்கணும். நீங்க உங்களுக்கு தௌபா இருக்குதுன்னா தௌபா செஞ்சிட்டு நீங்க போய் கொலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதனால சொன்னார்கள், உங்களுக்கு தௌபாவே இல்லை. இரண்டாவது வந்து கேட்டவர், இப்பதான் ஒரு கொலை நடந்திருக்குது, அதனால் அவர் வருந்தி வந்து கேட்கிறாரு, அதனால் அவருக்கு தௌபா இருக்குதுன்னு நான் சொன்னேன் என்று ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால பத்துவா என்பது எல்லோருக்கும், எல்லா சந்தர்ப்பத்திற்கும், எல்லா நேரத்திற்கும், எல்லா இடத்திற்கும் ஒரே மாதிரி அமையாது. நேரங்களை, இடங்களை, மனிதர்களை பார்த்து அந்த பத்துவாக்க வித்தியாசப்படும். சில நேரத்தில் பத்துவாவுடைய அடிப்படையில் செயல்படுவது கட்டாயம். அதிகமான நேரங்களில் தக்குவாவை தான் முற்படுத்தவும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பத்துவாவை மறந்துட்டு மாதிரி எடுக்க வேண்டும், ஆனால் சில நேரங்களில் பத்துவாவை முற்படுத்தவும். உதாரணமாக ஒரு வயோதிபர், அவர் நோன்பு பிடிக்கணும் என்று அடம் பிடிக்கிறாரு. நல்ல நம்பகமான வைத்தியர் செக் பண்ணி கூறுகிறார்கள், இல்ல, இந்த நிலைமையில நீங்க நோன்பு பிடிக்க உங்களோட உயிருக்கே ஆபத்து, என்ன உங்களுக்கு எத்தனையோ வகை வகையான நோய்கள் இருக்குது, நீங்க நோன்பு பிடிக்காதீங்க என்று அந்த வைத்தியர் கூறுகின்றார். நம்பகமான வைத்தியர் கூறினா அந்த நேரத்தில் அந்த வைத்தியருடைய பேச்சை தான் மதிக்கணும். ஏன், இல்லாட்டி இவர் தற்கொலை செய்ததற்கு சமமாக மாறிவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது சம்பந்தமான குர்ஆன்ல ஒரு சரித்திரத்தை கூட அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வை பாருங்க, சில நேரங்களில் சலுகைகளை கொடுத்திருக்கிறான். அது நீண்ட வரலாறு, சூரா சாத்துல வருது. அதுல தையூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் பல வருட காலமாக நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிரமப்படுகிறார்கள். அவருடைய மனைவிக்கு பெரிய ஒரு என்ன, என்னுடைய கணவனுக்கு சுகமாகவே இல்லை. ஒரு நாள் ஷைத்தான் ஒரு வைத்தியருடைய தோட்டத்துல வந்து, உங்களோட கணவன் சுகமாகணும்டா, நீங்க உங்களோட முடிய எனக்கு தரணும், உங்களோட தலைமுடிய ஃபுல்லா வெட்டி எனக்கு தந்தா உங்களோட கணவனை நான் சுகமாக்குவேன். அந்த பெண்மணிக்கும் அவ்வளவு தூரம் விலங்கல்ல, இது ஷைத்தான் வைத்தியனுடைய தோட்டத்துல வந்திருக்கிறான் என்று விலங்கல்ல, அந்த பெண்மணியும் அதற்கு சம்மதித்து விடுகின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டில் ஷைத்தான் சுகப்படுத்தல்ல, ஆனால் ஹதரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்கிறாங்க, எங்க உங்களோட முடி? இல்ல, இப்படி ஒரு ஆள் வந்தாரு, வைத்தியர் என்று சொன்னாரு, அவர் கேட்டாரு, உங்களை சுகம் கிடைக்கும் நான் கொடுத்துட்டேன். அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், இல்ல, அவன் ஷைத்தான், உங்களை ஏமாத்த வந்திருக்கிறான், நீங்க அவனுக்கு வழிபட்டுட்டீங்களே, அதனால நான் மட்டும் சுகமானா உங்களுக்கு 100 கதை அடி அடிப்பேன் என்று சத்தியம் செய்கிறார்கள் ஹதரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம். பின்னால் அவர்களுக்கு சுகம் கிடைக்குது. அவர்களுக்கு சுகம் கிடைத்ததோட மனைவிக்கு 100 கசையடி அடிச்சு அந்த மனைவி அதாலே மரணித்திருவா, இறந்து போயிடுவா. இப்பொழுது அல்லாஹ்வை வழிகாட்டுகின்றான் பாருங்க. நீங்க ஒரு பேரைத்த மரத்துடைய ஒரு பெரிய கொப்பொண்டு எடுங்க, அதுல சின்ன சின்ன குச்சிகள், 100 குச்சிகள் இருக்கும். நீங்க 100 கதையடி அடிப்பதாகத்தானே நேர்ச்சை செய்தீங்க, அதனால உங்களோட நேர்ச்சையை நிறைவேற்றணும், சத்தியத்தை முறிக்க கூடாது. அதனால 100 குச்சிகள் உள்ள ஒரு ஈத்த மட்டையை எடுத்து ஒரே அடியாக உங்களோட மனைவி மேல அடிச்சீங்கண்டா, உங்களோட நேர்ச்சையும் நிறைவேறிவிடும், உங்களோட சத்தியத்தையும் நீங்க முடித்தவர்களாக ஆக மாட்டீங்க. நீங்க உங்களோட சத்தியத்தை முடிச்சிடாதீங்க அல்லாஹ் கூறுகின்றான். அதனால சில சந்தர்ப்பங்கள்
நேரத்திலே மனிதனுடைய உயிர்களுக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வும் பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், நம்முடைய சில சகோதரர்கள் எடுத்ததுக்கெல்லாம் பத்துவா தேடுறாங்க. யாரு பத்துவா ரொம்ப வேகமா தேடுவாங்கண்டா, அவருக்கு அல்லாஹுடைய ஒரு கட்டளையில திருப்தி இல்ல. நபி அவர்கள் சொன்ன ஒரு உத்தரவுல அவருக்கு பிடிமானம் இல்ல, அவருடைய நஷ்டம் அதுக்கு கட்டுப்படுது இல்ல. அதனால வந்து கேட்கறது எங்கேயாவது ஒரு லூஸ் பாயிண்ட் இருக்குதா, யாராவது எங்கேயாவது யாருக்காவது கொடுத்த பத்துவாக்கள் இருக்குதா? மேலான பெரியார்களே சகோதரர்களே, தக்குவாவின் மூலமாக அல்லாஹுவ நெருங்கலாம். பத்துவாண்டா சலுகைகள் தானே, சலுகைகளை தேட 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 இவர் அல்லாஹுடமிருந்து தூரமாகிக் கொண்டே செல்வார், இவர் தீனிலிருந்து தூரமாகிக் கொண்டே செல்வார். நான் சொல்லல, இமாம் சுஃபியானி சௌரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், மன் தத்தப்பஅர் ருஹல், யார் சலுகைகளை அதிகமாக தேடிக் கொண்டிருப்பாரோ ஃபகது ததந்தக, அவர் வழிகட்டு போய்விடுவார் என்று இமாம் சுஃபியானி சௌரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்துக் கொண்டோம், அவர்களுக்கு தாராளம் பல கட்டங்களில் ஃபத்வாவுடைய அடிப்படையில் எடுத்து நடக்க சந்தர்ப்பம் இருந்தது. எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றதற்காக பல சஹாபாக்கள் எப்படி எப்படி எல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள். ஹதரத் அம்மார், ஹதரத் யாசிர், ஹதரத் பிலால், ஹதரத் சுமையா, ஹதரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய வரலாறுகள் நிறைய நிரம்பி கிடக்குகின்றன. இப்பார் எல்லாம் சோதிக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு தடவை நீங்க அல்லாஹ்வுக்கு மாத்தமா பேசுங்க, ஒரு தடவை நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுங்க. இவ்வாறு பல கட்டங்கள்ல சொல்லியும் தன்னுடைய உயிர் போனாலும் சரி, நான் என்னுடைய தௌஹீதை விட மாட்டேன், என்னுடைய ஏகத்துவத்தை விட மாட்டேன். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான், மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, யாரு ஈமான் கொண்டதற்கு பின்னால குஃப்ருட போறாரோ. ஆனால் ஒரு சிலரை தவிர ஒருவர் நிர்பந்திக்கப்படுகிறார், ஒரு ஆள பயமுறுத்தினார், நிர்பந்திக்கிறார், இல்ல இஸ்லாத்தை விடுங்க, இஸ்லாத்திற்கு எதிராக நீங்க பேசுங்க, கதைங்க, அவருடைய கல்புல ஈமான் நிரம்பி இருக்குது, அவருடைய கல்புல கொஞ்சம் கூட ஈமானுடைய தளம்பல் நிலை இல்ல. அப்படின்னா அவர் அல்லாஹ் மன்னிக்கிறான், அவர் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். சஹாபாக்களுக்கு இது போன்ற ஆயத்தும் இருந்தது. உங்களோட கல்புல உள்ளத்துல ஈமான் இருக்குது, வெளியில உங்களை நிர்பந்திக்கிறாங்களா பரவாயில்ல, கட்டுப்படலாம். ஆனால் சஹாபாக்கள் அந்த நேரத்துல கூட உயிரை விட தயார், ஆனா இந்த பத்துவாவை எடுப்பதற்கு தயார் இல்ல. ஏன், நான் உயிரை விட்டா ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்கும். ஏன், தக்குவாவை பற்றிய குர்ஆன் அல்லாஹ் பல இடங்கள்ல கூறுகின்றான், ஆயத்துகள் வருது. அதை சஹாபாக்கள் எடுக்க விரும்பினாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் சில நேரத்துல கவலை என்னண்டா, எங்களை சில சகோதரர்கள் உயிரை விடக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல. சில ஆயிரங்களுடைய சமாச்சாரம் அதற்கும் பத்துவாவை தேடுறாங்க. அவர் உதாரணமா அவருடைய கடையோ வீடோ ஒரு பேக்ல வந்து கேட்கிறாங்க, கூலிக்கு வந்து கேட்கிறாங்க, பேக்ல கொஞ்சம் கூட கேட்பாங்க, வேறொரு ஆளு கொடுத்த ஒரு 10,000 குறையும் பரவாயில்ல, அந்த நேரத்துல பேக்கு கொடுப்போம், அந்த வட்டியுடைய வங்கிகளுக்கு கொடுப்போம். இந்த நேரத்துல தன் பத்துவா தேடுறது, வட்டி எடுக்கிறதோ கொடுக்கிறதோ பரவாயில்ல, வாடகைக்கு கொடுத்தா பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு நாட்டில இருந்து யாராவது ஒரு முஃப்தியுடைய இருக்கிறாங்க. ஒன்றை மட்டும் நாங்க மறந்துவிடக் கூடாது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாபிசா இப்னு உமைய பதிட்ட சொன்னாங்க, யா வாபிசா இஸ்தஃப்தி நஃப்ஸக்,
எந்த யார் உங்களுக்கு ஃபத்வா தந்தாலும் அவங்களோட நஃப்ஸ்ட கேட்டுக்கோங்க, இஸ்தஃப்த கல்பத்தோட மனசாட்சியிட்ட கேளுங்க. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா உங்களோட உள்ளத்தில் ஒரு வகையான குழப்பம் வந்துச்சுண்டா அது கொஞ்சம் பாவமானது.
அமைதி வருது பாப்பாங்களான்னு
நீங்க ஒளிஞ்சு செய்ய போறீங்கடா, அதுல எங்கயோ ஒட்ட மிஸ்டேக் இருக்குது. இந்த அர்த்தம் மேலான பெரியார்களே சகோதரர்களே, சில வேளை விமான பயணங்கள் போற நேரத்துல அங்கே உணவுகளை பங்கீடு செய்யக்கூடியவர்கள்
கேட்டும் அவங்க வேறொரு நாட்டுடைய ஹலால் சர்டிபிகேட்டை வைத்திருக்கிறார்கள். என்ன இந்த மாமிஷம் ஹலால் என்று காட்டுவதற்காக
நாங்க எதை சொல்ல வரோம்? இந்த நேரங்கள்ல தக்குவாவை தெரிவு செய்யணும். எங்களோட மனசாட்சி என்ன சொல்லுது? நான் காலமெல்லாம் சாப்பிடுறேன், இந்த ஒரு நேரத்தில் இதை விட்டா என்ன பரப்போது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ரமதான்ல அடிக்கடி சொல்லப்பட்ட இந்த தக்குவா இருக்குது. இதே ரமதானோடு நாங்க முடிப்பதில்லை. எங்களை காலமெல்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் இதை எங்களுடைய மனதிற்கு முன்னால கொண்டு வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் என்னை பார்க்குகின்றான், அவனுக்கு நான் பதில் சொல்லணும், அவனுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன் என்ற உணர்வு வந்து விட்டது என்றார். எத்தனையோ பாவங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயா, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, மனித மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, ரமதானுடைய காலத்திலே நாங்கள் செய்த அனைத்து வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயா, அதில் செலவேல பேரு புகழ் பிரபல்யம் பெருமை வந்திருக்கும் யா அல்லாஹ், அவைகளை திருப்பி எங்களுடைய முகத்திலே அடித்து விடாமல் நாங்கள் செய்த சின்ன சின்ன அமல்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயா, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயா, சகல இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக, நாட்டில் அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்துவிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துல்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.